The way Sivakarthikeyan does this fantabulous thing about this Nelson Xavier right on the track.
Yeah, Nelson Xavier is new sound on the
நீ ஆணியே புடுங்க வேண்டாம்.
இப்ப நான் பேசுறதெல்லாம் தெளிவா கேக்குது தானே?
நல்லா கேக்குது.
நல்லா கேக்குது.
நீங்க எப்படி கேப்டன் திடீர்னு படத்தை ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும்னு தோணிருக்கு? ரொம்ப நாள் ஆனாலயா?
இல்ல இல்ல, பசங்க எல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் பாட்டு செல்லம்மா செல்லம்மா வந்ததுல இருந்தே வந்து போயே ஆகணும்ட்டு தியேட்டர்ல தான் பாக்கணும்னு பசங்களே சொல்லிட்டு இருந்தாங்க. சோ இன்னொன்னு, எனக்கு ட்ரெய்லர் பார்த்தோன்னா எனக்கு பயங்கர எனக்கு என்கேஜிங்கா போச்சு. அந்த கசகச பிளாஸ்மெண்ட் வந்து எனக்கு
ட்ரெய்லர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப பர்ஃபெக்டா வந்திருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அப்ப மூணு கதையும் சொன்ன மாதிரியும் ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆனா நிறைய பேர் கலவையான விமர்சனம் தான் ட்ரெய்லர், இது எங்கேயும் விளங்காது போல் இருக்குங்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணாங்க. எனக்கு ட்ரெய்லர் பிடிச்சிருந்துச்சு.
இல்ல அதான் இதுல என்னன்னா, ட்ரெய்லர் கட்ட பார்த்துட்டு நிறைய பேர் அசிம் பண்ண கதைக்கும் நம்ம பார்த்த கதைக்கும் சம்பந்தமே
இல்லை.
இந்த மாதிரி ஒரு ட்ரெய்லர் கட் பண்ணியிருந்தான்.
பேசாத ஒரு நர்டு அப்படிங்கிறது வந்து ட்ரைலர்ல ரிவீல் ஆகல. அது அதுல இருந்துதான் வந்து கதைக்குள்ள மொத ஆச்சரியமே வந்து கலகலன்னு பேசக்கூடிய ஒரு சிவகார்த்திகேயன் வந்து இதுல வந்து உதடு பிரியாம பேசும் அப்படி. அவர் வந்து ஒரு இன்ட்ரோவெர்ட் மாதிரியான ஒரு கேரக்டர் அப்படிங்கறது வந்து அந்த கழுத்து பட்டன் கூட நம்ம ட்ரைலர்ல அவ்வளவா கவனிக்கலன்னு
நினைக்கிறேன். இல்ல அந்த ப்ரோமோல தான் பார்த்து எனக்கு இந்த விஷயம் எல்லாம் சொன்னானுங்க. பட் இல்லைன்னா எனக்கு அது கிட்டத்தட்ட இந்த மணி ஹீஸ்ல வர ப்ரொஃபசர் ரேஞ்சு தான் நான் வச்சிருந்தேன். ஓகே, அவன் வேற ஏதோ மிஷனுக்காக ஒரு பிளாஷ்பேக்ல கடத்திட்டு இருக்கான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சிருந்தேன். ஆனா ட்ரைலர் கட்டு செம, அதுலயும் அந்த கசகசதான். அதுதான் வந்து எனக்கு அது கிட்டத்தட்ட ஒரு ட்ரெய்லரே ஒரு 10-15 வாட்டி பார்த்திருப்பேன்.
கசகச என்ன எதை சொல்றீங்க?
அந்த கமகம்பா அந்த இது அந்த இது வரும்ல ஒரு
அப்படியே பாடி அது அப்படியே பாடி காட்டுங்க கேப்டன்.
இல்லப்பா அது வராது நம்மளுக்கு, நம்மளுக்கு அவ்வளவு தெரியாது.
ஆனா படம் ஆரம்பிச்ச உடனே ஒரு கிரிஞ்ச சீனு, அதை பார்த்துட்டு படம் அவ்வளவுதான்டா அவுட்னு நினைச்சேன் நானு. அந்த ராணுவத்துல வந்து
முதல் சீன் அவ்வளவு மக்கையா இருந்துச்சுன்னு தெரியல. அவன் கேரக்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு வச்சிருக்க சீன் வந்து சிவகார்த்திகேயனுக்கு ஜாலியா பேசுறது, யாரையாவது கிண்டல் பண்றதெல்லாம் நல்லா வரும். ஒரு டாக்டர் எப்படி இருக்கணும், எத்திக்ஸ் எப்படி இருக்கணும்னு அவர் ஒரு அனத்த அனத்த மறுச்சு ரைட்டு செத்தாண்டா 2.5 மணி நேரங்கிற ரேஞ்சிலதான் ஃபர்ஸ்ட் சீன் வந்துருந்துச்சு.
நான் பேர் போடும்போதுதான் போனேன், அதனால நீங்க சொல்ற அந்த சீனை கிராஸ் ஆயிடுச்சு. டாக்டர்னு போடும்போதுதான் போனோம்.
கொடுற கிரிஞ்சு சீன் அது. அது முடிச்சுட்டு அந்த அந்த அவ வேணான்னு சொல்ற சீன்ல இருந்தா படம் டேக் ஆஃப். அத டேக் ஆஃப் ஆனது 2 மணி நேரம் வச்சு செஞ்சானோ.
ஆனா அந்த இதுல எல்லாம் சொல்லுவாங்கல்ல, இந்த கிரேசி மோகன் கமல் காம்பினேஷன்ல, அதாவது ஒரு காமெடி சிரிச்சுட்டு இருந்தா அடுத்த காமெடி போயிருன்னு கிட்டத்தட்ட நிறைய இடத்துல எனக்கு அப்படிதான் தோணுச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பேக் டு பேக் விடாம சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க தியேட்டர்ல எல்லாரும்.
இல்ல கிரேசி மோகன் உங்களுக்கு டக்கு டக்கு டக்குன்னு காமெடி வரும். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதாவது ஸ்லோவா இருக்கும். அதாவது ஒரு சீன்னா அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஒரு டைலாக் சொல்லி அடுத்தவங்க ரியாக்ஷனு அது மாதிரி அது அவன் ஸ்டைலு கோலமா போகலான்னு இப்படிதான் வரும். அந்த மாதிரிதான் நிறைய சீன் அது மாதிரி மெதுவா சீனை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதுல வந்து எல்லா கேரக்டரும் டைலாக் பேச சொல்லி அவங்களோட ரியாக்ஷனு.
நெல்சன் வந்து ஒரு முக்கியமான வரவு. என்னன்னா நெல்சன் செய்திருக்கு இந்த கோலமாவு கோகிலாவுக்கும் இதுக்குமான மெயின் வித்தியாசம் என்னன்னா அது ஸ்ட்ரைட்டான காமெடி. கோலமாவு கோகிலா மாதிரியான டிரெக்ஷன் நிறைய பார்த்துருக்கோம். நியூ ஏஜ் டைரக்டர்கள் அல்லது ஷார்ட் பிலிம்ல இருந்து வர்றவங்களுடைய ஒரு டோன் அதுல இருக்கும். ஆனா இவரு இந்த படம் வந்து அதுல இருந்து இந்த டார்க் ஹியூமரை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த அளவுக்கு டார்க் ஹியூமரை இவ்வளவு மெச்சூர்டா பர்ஃபெக்டா யாரும் பயன்படுத்தினது இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. இப்ப மும்பை எக்ஸ்பிரஸ் ஆகட்டும், சூதுகோபம் ஆகட்டும், மூடர்கூடம் ஆகட்டும், இந்த மூணு படத்தையும் இது ஒரு இடத்துல தாண்டுதுன்னா இந்த படம் பல்ப் ஆடியன்ஸ பயங்கரமா ரீச் பண்ணிருக்கு. அந்த மூணு படத்துல மும்பை எக்ஸ்பிரஸ் பாப்புன்னு வச்சுக்கோங்க, சூதுகோபம் வந்து ஒரு மாதிரி ஏசன்ட் ஆடியன்ஸுக்கு மட்டும் கனெக்ட் ஆகிற ஒரு படம்னா இது ஒரு ஹீரோவை வச்சு இது பண்ணிக்க. சூதுகோபம்ல கூட டேஞ்சர் ஜோனுக்குள்ள போகவே இல்லை. சூதுகோபம்ல பிளாக் ஹியூமர் பண்றாங்கன்னாலும் கூட அதுல வந்து பதட்டம் ஏற்படுறதுக்கான எந்த இதுவுமே இல்லை. அதுல கடத்தக்கூடிய ஒரு சின்ன பையனை கடத்துறாங்கன்னு வச்சுட்டா கூட அந்த சின்ன பையன் வச்சு காமெடி பண்ணா அந்த பையனுக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு நமக்கு நல்லா தெரியும். எனக்கு எல்லாம் நீங்க எல்லாம் சிக்கிக்குவீங்கன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லும் போது கூட நமக்கு சிரிப்பு. ஆனா இதுல ஒரு பொண்ணு கடத்தப்படுது, அந்த பொண்ணு ஒரு பொண்ணை கடத்துறாங்க ஹியூமன் டிராபிக்கிங்னாலே அடுத்து ரேப்பு கொடூரம் அந்த மாதிரியான தாட்ஸ் எல்லாம் நமக்கு வந்துடும். அதையும் வச்சுட்டே அவன் காமெடி பண்ணியிருப்பான். அதுவும் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் வந்து அவன் பொண்ணோட அப்பனும் அர்ச்சனாவும் சாக போறாங்க, அவன் சீரியஸா தான் டைலாக் சொல்றான், ஆனா ஆடியன்ஸ் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. அந்த 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 டயலாக்ல எந்த காமெடியும் கிடையாது. இது இந்த அளவுக்கு 2021 ஒரு பிளாக் ஹியூமரை ஒர்க் அவுட் பண்ணி அது ரீச் ஆகுதுங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்போ நெல்சன் வந்து இவங்களோட மெச்சூரிட்டி வரிசையில வர அப்படி நலக்குமார் சாமி மூடக்கூடம் நவி அந்த ரேஞ்சில இருக்கு அப்படி. இதே இது வந்து இனி பெரிய ஹீரோ தெரியும்னா இந்த படத்துல இருக்கிறதுலயே வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஹீரோ கிட்ட இருந்தா வந்திருக்கு. இவங்க கிட்ட இருக்கிற அந்த மத்த காஸ்டிங்ல இருக்க யாருடையும் போட்டி போட முடியல. ஏன்னா அவருக்கு இல்லாத ஒரு கேரக்டர் இது வரைக்கும் அவர் எதுல வந்து சிவகார்த்திகேயன் ஸ்கோர் பண்ணுவாரோ அந்த கேரக்டர் அது கொடுக்கப்படலை. இது வந்து விஜய் மாதிரியான ஆட்கள் பண்ண விஜய் கூட இந்த மாதிரி சட்டிலா எதுலயாவது பண்ணிருக்காரான்னு தெரியல. அப்படி பண்ண வேண்டிய கேரக்டர் நிஜமாவே நடிக்கக்கூடிய ஒரு ஆள் பண்ண வேண்டிய கேரக்டர், அதனால அது கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஸோ விஜய் படத்துக்கு தான் ரைட்டிங். நெல்சனுடைய முழு இதையும் விஜய்ல பார்க்க பீஸ்ட்ல பாக்கலாம்னு நினைக்கிறேன்.
ஆமா, இது அதாவது அந்த அர்ச்சனாவும் ஹஸ்பண்டும் பொண்ணு காணா போயிட்டு இருக்கிற பேரண்ட்ஸ் அவங்கள வச்சு ரொம்ப காமெடி பண்ணியிருந்தாங்கன்னா நமக்கு வந்து என்னடா பொண்ணே தொலைஞ்சு போச்சு உட்காந்து இந்த டைம்ல காமெடி பண்ணிடுறான்னு தோணிருக்கும். பட் அது அந்த மாதிரி ஒரு ஃபீல் வராத மாதிரி அவங்களோட அந்த சோகத்தையும் மீன்ஸ் அவங்க பொண்ணு காணான்றத ஃபீல் பண்றாங்கன்றதை எஸ்டாப்ளிஷ் பண்ணினே அவங்கள வச்சு காமெடி பண்ணதெல்லாம் வந்து கத்தி மேலே நடக்கிற மாதிரி தான். கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தாலும் அது வந்து என்ன பொண்ணு காணா போச்சு இவங்க உட்காந்து இங்க காமெடி பண்ணிடலாம்
லூசு குடும்பமா இருக்குன்னு ஒரு செகண்ட்ல சொல்லிடக்கூடிய இடத்த பர்ஃபெக்டா அந்த கத்தி மேல நடக்கிற கரெக்டான வேர்டு சொன்னீங்க. கடைசி வரைக்கும் அந்த இது நமக்கு தோணவே இல்லை. அப்ப ஏதோ லைட்டா தோணும் போது டக்குன்னு வேற ஒரு எமோஷனலான ஒரு மொமெண்ட்டை கொண்டு வந்துடுறாப்புல இல்ல, அது கொஞ்சம் ரொம்பவே ரிஸ்கான ஏரியா தான். ஆனா எனக்கு தெரிஞ்சு கடைசி அவர் சொன்ன மாதிரி அந்த சாக போற இடத்துல கூட வந்து ஒரு மாதிரி அதை சிரிச்சிட்டு பயங்கர கலகலப்பா தான் கொண்டு போயிட்டு இருந்தாங்க. இந்த இன்னொன்னு இந்த இப்போ இந்த டைரக்டர்ஸோட இது வந்து அப்படியே அந்த இதுல கேரக்டர்ல ரிஃப்ளெக்ட் ஆகும்ல. இப்போ இவர் எடுத்த ரெண்டு படத்தோட ஹீரோ இல்ல ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த கதாபாத்திரம் எல்லாமே ஒன்னும் ரொம்ப அவங்களோட உணர்ச்சிகளை வெளிக்காட்டாம இல்ல கம்மியா பேசுற மாதிரி தான் காட்டுறாங்க. ஆனா அவங்க உள்ளுக்குள்ள பண்ற வேலைகள்லாம் பல மாதிரி இருந்தாலும் வெளியில வந்து பாத்தீங்கன்னா நயன்தாரம் இப்படிதான் அமைதியாவே தான் இருப்பா, ஆனா எல்லா வேலையும் பண்ணுவா. இதுலயும் பாத்தீங்கன்னா இவன் பெருசா முகத்துல ரியாக்ஷனே வராது, ஆனா இவன் எல்லா வேலையும் இவன் பண்றான். சோ அந்த மாதிரி இவனோட நேச்சர் அது காட்டுதா என்னன்னு தெரியல. இந்த இவனுக்குள்ள இருக்கிற நக்கல் நையாண்டி குசும்பு ஒரு மாதிரி அலசலான காமெடி
மேடையில குடுக்கிற ஸ்பீச் எல்லாம் வச்சு பார்க்கும்போது கேரக்டர் அதாவது இருக்கும் போல இருக்கு.
ஆமா, அந்த இந்த இதெல்லாம் பர்ஃபெக்டா அது வெளிப்பட்டு இருக்கும். அந்த இந்த பாட்டு வந்ததுல இப்போ சோ பேபி அதுவே கிட்டத்தட்ட என்ன சொல்றது எப்ப பார்த்தாலும் சலிக்காது. அவனுக்கு பண்ற அந்த அவனுக்கு உள்ள இருக்கிற கெமிஸ்ட்ரி அந்த ஃப்ரீ ஃப்ளோவா வருது அவனுக்கு நக்கல் நையாண்டி எல்லாம். அந்த இது பாத்திருக்கீங்க தானே ஒரு
போர் அடிச்ச ஃபீலே வரலையா? வாட்டர் நீ பாத்துட்டிய படம்?
நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் தான் பாத்துக்கிறேன். அதுக்குள்ள
ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் எப்படி இருந்துச்சு?
அதுதான் இங்க ரிலீஸ் ஆகலையே, நான் தான் இதுல தான் பாத்துக்கிறேன் நானு. அது எப்படி சொல்றது? ஆமா ஆமா, அகிரா பாத்துப்பாரு, அவர் ஜாயின் பண்ணல ஏன் தெரியல.
அவர் மட்டும் என்ன தியேட்டர்ல பாக்க போறாரு?
எனக்கு படத்துல லோ பாயிண்ட்னா அந்த ட்ரெயின் சீன்.
அதாவது எக்ஸாக்ட்லி எனக்கு அங்கதான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஓவர் டோஸ் ஆன மாதிரி இருந்துச்சு.
ஓவர் டோஸ்ன்றதோட ரொம்ப ஒரு நார்மல் கமர்ஷியல் படத்துல இந்த அந்த காலத்துல வந்து எம்ஜிஆர் சண்டை போடுறப்ப நடுவில்
கரெக்டா அந்த பாயிண்ட கொண்டு வந்தீங்க. கிட்டத்தட்ட எனக்கு கிளைமேக்ஸ் எல்லாம் கட்டி வைக்கும் போது கூட இதெல்லாம் நம்ம பழைய காலத்து படங்கள்ல பார்த்த சீனா சேடா அப்படின்னு வருது.
அந்த மாதிரி ஒரு
காமெடி ஒரு பத்து அதே ஒரு டனல் வரும்போது நிறுத்தி இருந்தா கூட சரி ஓகே ஒரு ஃபைட் வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க சிவகார்த்தி, ஆனா எப்பத்தாண்டா ஃபைட் எல்லாம் பழகிறதுன்னு கேட்டிருப்ப அப்படி அது ஓகே. ஆனா அடுத்த டனல் போகும்போது அது கொஞ்சம் எரிச்சமையுதான் வர ஆரம்பிச்சது. ஏன்னா படம் ரெண்டு மணி நேரத்துக்கு பத்த மாட்டேங்குதுன்னா இதெல்லாம் பண்ணாங்கன்னா பரவாயில்ல, ஆல்ரெடி படம் 2.5 மணி நேரம் கிட்ட ஓடுது, இது ஒரு 10 நிமிஷத்தை வெட்டி விட்டுருந்தான் நல்லதாதான் இருந்திருக்கும்.
இல்ல ஃபர்ஸ்ட் படம் அங்கதான் லேகாச்சு லைட்டா, எனக்கு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க என்ன மாதிரி, அதுக்கப்புறம் பெருசா அந்த மாதிரி தோணல.
ஆனா நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து அந்த மெட்ரோ ரயில் சீன் தான் ரொம்ப சமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன டேஸ்ட்னு தெரியல.
ரொம்ப புதுசு ஒண்ணும் கிடையாது, இதேதான் வந்து சூதுக ரூம்ல அந்த இருட்டு ரூம்ல வச்சு விட்டு பண்றது.
ஆமா அதேதான், அதே கான்செப்ட் தான் வந்துருக்காங்க.
இதுதான் இவனுங்க
போது வந்து எனக்கு சிவகார்த்திகேயனோட கேரியர் பெஸ்டா இது இருக்கும். இதுல சிவகார்த்திகேயன் தூக்கி சுமந்த கதை இல்ல, சிவகார்த்திகேயனுக்கு நான் பெரிய ரோல் இல்லைனாலும் கூட அவர் ஹீரோவா நடிச்ச படங்கள்ல வந்த படங்கள்ல தி பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. இது அது வந்து செகண்ட் ஹாஃப்ல அது கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னு தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருந்த ஸ்பீடு செகண்ட் ஹாஃப்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் இழுதியா இருந்திருந்தா கூட தெரியாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா வச்சுட்டு செகண்ட் ஹாஃப் அப்படியே எங்கேயோ ஒரு லூப் இல்லாம போற மாதிரி, அது காரணம் அந்த லாஜிக் மிஸ் ஆகுறதுதான். இது இப்படி எல்லாம் நடக்குமா, என்னடா எங்கேயோ ஒரே இடத்துல சுத்திட்டு இருக்கிற கதைங்கிற ஃபீல் வந்துச்சு. அப்போ ஒன்லைனர்ஸ் மட்டும்தான் வந்து படத்தை செகண்ட் ஹாஃப் தூக்கி காப்பாத்துது. அப்போ லாஜிக்லாம் எதுவுமே பார்க்காதீங்க, டயலாக்க கவனிங்க சிரிப்பு வரும், அவ்வளவுதான் அவனுங்க எடுத்துக்கிட்ட டாஸ்க், அதை வந்து பர்ஃபெக்டா பண்ணியிருக்கானு. இப்ப உதாரணம்னா இப்ப இந்த சின் சிட்டி கில்பில் எல்லாம் பாத்தீங்கன்னா உண்மையில அங்க அது சீரியஸான கதைகள் தான், அதுல ஒரு ரிவெஞ்ச் இருக்கும், பயங்கரமான துரோகங்கள் இருக்கும், அதையெல்லாம் தாண்டி இப்படி ஒரு துரோகம் நடந்தா உமா துர்மன் இதுதான் பண்ணுவான்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா அது மட்டும் நடக்காது. நாங்க சொல்ற கதையை சொல்றோம், அதுல லாஜிக்கோ இதோ எல்லாம் எதிர்பார்க்காதீங்க, நடக்கிற சீனை மட்டும் கவனிங்கன்னு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு போயிடுவானுங்க. அவனுங்க காமெடிங்கிற ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு போல ஒரு மாதிரி ஃபேண்டசி எடுத்துட்டு போயிடுவானுங்க. இப்ப ஜப்பான் எபிசோட் எல்லாம் போகும்போது அந்த ஸ்வாடுக்கு ஒரு கதை அப்படிலாம் எடுத்துட்டு போயிருவாங்க, அதை விட்டுட்டு இவனுங்க வந்து காமெடிக்கு எடுத்துட்டு போயிட்டானுங்க.
கிட்டத்தட்ட ஒரு உள்ளத்தை அளித்த ரேஞ்சிலதான் அவங்க அதை அணுகிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. இதுல போயிட்டு நம்ம பெரிய அந்த இந்த நம்ம பாக்குற ஸ்கேல் எல்லாம் கொண்டு போய் வைக்கிறது ஒத்தே வராது. ஏன்னா அவன் தெளிவா சொல்லிட்டான் அவுட் அண்ட் அவுட், இந்த படத்துல வந்து எல்லாம் சிரிக்கதான் போறீங்கன்ற மாதிரிதான் அவனுக்கு ட்ரீட் பண்ணிருக்கானுங்க. ஆனா அந்த கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு சின்ன இது என்னன்னா, இது எல்லாமே கரெக்டா போயிட்டு இருந்துச்சு, இந்த ஹீரோயிஸ்தை காட்டுறக்காண்டி எல்லாமே கரெக்டா ஸ்டேஜ் எல்லாம் செட் பண்ணிட்டா பாத்தீங்கன்னா கடைசியில லாஜிக்கே இல்லை. அவன் எப்படி கட் அவுத்துட்டு வந்து கத்திய விட்டான்னு தெரியாது, அதுக்கப்புறம் எல்லாம் மிஷின்கன் எல்லாம் வச்சுட்டு இருக்கானுங்க, இவன் இவ்வளவு பேரை கொண்டுட்டு இருக்கான், அவனுங்க எல்லாம் பேசாம வேடிக்கை பாக்குறானுங்க, கமாண்டர் சொல்லிட்டுன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க.
கேரக்டர் வைஸ் இந்த படத்துல எல்லாருக்கும் வந்து ஒவ்வொரு காமிக்கலான ஒரு கேரக்டர் ஸ்கெட்ச் போடப்பட்டிருக்கு, அது எல்லாமே வந்து கான்டெம்பரரி சினிமால உருவாக்குற கேரக்டர்கள்ல இருந்து வேறுபட்ட லெவல்ல இருக்கு. உதாரணத்துக்கு எடுத்துட்டா இந்த ஹீரோயின் கேரக்டர் நிறைய லூசு ஹீரோயின் கேரக்டர் கொண்டு வந்திருந்தாலும் இதுல இருக்க லூசு ஹீரோயின் கேரக்டர் லூசு தனமா பேசாது, அது ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறதா தான், ரொம்ப நிதர்சனமா பேசுற மாதிரி தான் நினைச்சிட்டு பேசும், ஆனா அதுல லூசு தனமா இருக்கும். அந்த கிரிஞ்ச காமெடியனை வச்சே வந்து பைத்தியகாரச்சி வாய் மூடுறின்னு சொல்லி பங்கம் பண்ற அளவுக்கு அதை வச்சிருப்பானுங்க. இப்படி ஒவ்வொரு நீங்க சொல்ற வைப வண்ணன் ஆகட்டும், அவனோட அல்லக்கை ஆகட்டும், எல்லா அர்ச்சனா கேரக்டரு புருஷன் கேரக்டர் எல்லாத்தையும் பர்ஃபெக்டா அமைச்ச, அதாவது ஸ்கேல்ல வந்து பர்ஃபெக்டா அமைச்சிட்டு வந்துட்டு இந்த வில்லன் மட்டும் ஒரு நார்மலான துப்பரிவாளன் படத்துல மிஸ்கின் படத்துல வர வில்லன் மாதிரியான ஒரு கேரக்டர் ஆயிடுச்சு. ஏன்னா அதுவும் கூட இப்ப ரவி மரியா எல்லாம் பண்ணுவா அப்படி இல்ல வில்லனா, இப்ப பார்த்திபன் நானு ரவி பண்றான்ல அந்த மாதிரி, அதுவும் வந்து ஹியூமர் பண்றதுக்கு வாய்ப்புள்ள வில்லனா இருந்துச்சுன்னா இன்னுமே பெட்டரா இருந்திருக்கணும்னு எனக்கு தோணுச்சு. அவன் மட்டும் மிஷின் படத்துல வர வில்ல மாதிரியான ஒரு வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கான், ஆனா ரொம்ப ஈஸியா சிவகார்த்திகேயன் ஏமாந்து போறக்கூடிய ஒரு கேரக்டர்.
இல்ல அதான் இது வரக்கு முடி அதான் பேசிட்டு இருந்தோம், இவன் இத்தனை வருஷமா கேட்ட நான் உன்னோட 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறான், அந்த கோவாக்குள்ள இவ்வளவு பெரிய பிசினஸ் பண்றானுங்க, நோட்டோரியஸா இருப்பானுங்க, இவங்களுக்குள்ள தெரியாதாமா?
அதுவும் 12 வருஷமா நான் இங்க இருக்கேன்னு சொல்றதுக்கு நான் வந்துறேன். 12 வருஷமா தொழில் பண்ண இன்னொருத்தவங்க தெரியாதா
என்ன? ஓகே அதெல்லாம் ரொம்ப கேள்வி கேட்காதீங்க அப்படின்னு சிவகார்த்திகேயன் போன் பண்ணி சொல்லியிருக்கா அப்படி.
இல்ல கேள்வி லாஜிக் மிஸ் ஆயிருச்சு அதனால இதை போட்டு முடிக்கணுங்கிறக்காக சொல்லல. நான் என்ன சொல்றேன், சூப்பரான காமெடி பண்றதுக்கான ஏரியாக்கள் இருந்துச்சு. அது வினய் மாதிரி ஒரு சீரியஸா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஆள் உள்ள வரும்போது அந்த இடம் வந்து வீணா போச்சுன்னு நான் ஃபீல் பண்றேன்.
மேபி அவங்க இப்படி நினைச்சிருக்கலாம் இல்லையா, இப்ப அதுவும் இப்போ ஒரு ஒரு காமெடி மாதிரி போச்சுன்னா மேபி ட்ரெய்லர் கட்ஸ் இல்ல அவங்க படத்தை வேற டோன்ல காட்டுறதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஒரு மாதிரி எல்லாம் பேன் ஆரம்பத்துல இருந்து அவன் மேலே நமக்கு பயம் இருக்காது. இப்ப அந்த கிட்டத்தட்ட அந்த குடோன்ல வச்சு அவனுக்கு பண்றதெல்லாம் கொஞ்சம் மிரட்டலா தான் இருந்தது. ஸோ மேபி அவனுங்க ஒரு சைடு இப்படி இருக்கட்டும் ஒரு சைடு சீரியஸா இருக்குன்னு விட்டானுங்க போல இருக்கு.
ஆக்சுவலி டாக்டர் அப்படிங்கிற அந்த கேரக்டருக்கு வந்து தமிழ்ல யாரும் தெரியல, பகத் ஃபாசில் மாதிரி யாராவது ஒரு பீஸ் பண்ணியிருந்தா அது கரெக்டா இருந்திருக்கு. ஆக்சுவலி இந்த நார்த் 34 காதம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அது.
கரெக்ட். ஆமா, பட் நீங்க சொன்னது போல சிவகார்த்திகேயன் வந்து எப்படி இதை ஒத்துக்கிட்டு நடிச்சா அப்படிங்கறத, ஏன்னா சொந்த படங்கனால ஓகே இன்னொரு ஹீரோ காசு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நடிச்சிட்டா அப்படியா, ஏன்னா சொன்ன மாதிரி அவருக்கு அவரோட இயல்புக்கு இதுக்கு சுத்தமா சம்பந்தமே இல்லை. சுத்தி வர எல்லாரும் முரட்டு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க, இருந்தாலும் இப்படி சைட்ல பேசாம உட்காந்து குமிஞ்ச மாதிரியே இருப்பாரு.
இல்ல அவன் கரியர்ல ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர் வேணும்ன்ட்டு ஒரு டிஃபரன்ஸ்.
ஸோ இப்போ இளைய தளபதிக்கு முன்னோடியே இருக்காருங்கிறீங்க, இப்போவே ஆரம்பத்திலே இப்போ இதெல்லாம் பண்ணி பார்க்குறாரு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம்.
எனக்கு தெரிஞ்சு இது ஏதனதே விஜய் கேதன கதை மாதிரி தான் தெரியுது. சிவகார்த்தி ஏன்னா அந்த ஒரு இந்த கேரக்டர் வந்து விஜய்க்கு நல்லா பயங்கரமாக செட் ஆகிருக்கும். ப்ளஸ் அந்த ஃபைனல் அந்த கிளைமேக்ஸு அதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம்
ஆமாம் இங்கே தான் பிரச்சனை வருது. பெரிய ஹீரோ வச்சு பண்ணும்போது இப்போ இந்த இதே ஃப்ளேவர் கொடுக்க முடியாது அண்டர்டேக்கர். இப்படிதான் எல்லாரும் அங்க போய் பிளாட்டா விழுகிறாங்க பெரிய ஹீரோல. நல்ல கதையை கொண்டு போய் ஹீரோக்குன்னு வச்சுட்டு அப்புறம் ஹீரோக்காக அந்த கதையெல்லாம் செதுக்கி இப்ப விஜய் இந்த இடத்துல இருந்திருந்தா கண்டிப்பா இவங்களெல்லாம் இவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ண விட்டு இருக்க மாட்டாங்க. படம் ரொம்ப பிளாட்டா விழுந்திருக்கும், அப்புறம் ரெண்டுக்குமே விளங்காம போயிருக்கும்.
இன்னும் கேப்டன் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப விஜய் இந்த மாதிரி படத்துல நடிச்சா வந்து ரொம்ப வல்னரபுளா காட்ட முடியாது, ஆடியன்ஸும் ஏத்துக்க மாட்டாங்க. இவெல்லாம் வந்து தோக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி நம்ம மைண்டுக்கே ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ புதுசா ட்ரை பண்ண முடியாது கதையில. ஓகே ஏதாச்சும் ஒரு வீக்னஸ் வைக்கலாம், ஒரு அடி வாங்குற மாதிரி ஏமாறுற மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண முடியாது. விஜய் மாதிரி பெரிய ஹீரோலாம் கண்டிப்பா ஏதாவது ஒரு பிளான் வச்சிருப்பான் அப்படின்னே நம்ம யோசிச்சுக்கிட்டே தான் படம் பாக்குற மாதிரி இருக்கும்.
இல்ல இன்னொரு மேட்டர் இருக்கு இதுல, இந்த விவேக்கும் வடிவேலும் காலாவதி ஆனதுக்கு பின்னாடி காமெடிக்கு ஆள் இல்ல, இந்த சூரிய தான் பார்க்க வேண்டியதா இருக்கு, சதீஷை தான் பார்க்க வேண்டியதா இருக்குன்னு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு 3 வருஷமாவே வந்து யோகி பாபு அந்த இடத்த பர்ஃபெக்டா ஃபில் பண்ணிட்டாருன்னு தோணுது எனக்கு. என்னன்னா ஸ்கிரீனுக்குள்ள உள்ள வந்தாலே ரொம்ப மெச்சூர்டான காமெடி தான் அது. அதுவும் இந்த படத்துல எல்லாம் வந்து பட்டைய கிளப்பி இருக்காது, வேற யாருமே அதை பண்ண முடியாதுங்கிற இதுல. ஏன்னா ஒருத்தன் அடிச்சு கையை உடைக்கிறான் ஒரு காமெடி என்கிறத நம்ப வைக்கணும். முதல்ல நாகேஷ்ல இருந்து நீங்க யாரை எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஒரு லெவல் வரைக்கும் கவுண்டமணி அதுல ட்ரை பண்ணலாம், செந்தில பண்ண முடியாது, வடிவேல பண்ண முடியாது, விவேக பண்ண முடியாது, இவர் இந்த உருவத்தை வச்சு அதை பண்ண முடியுது, அது ஒர்க் அவுட்டும் ஆயிருக்கு. ஹீரோ ஹீரோயின் எல்லாத்தையும் போட்டு முரட்டுத்தனமா கலாய்க்கிற ஒரு டைமிங் வந்து யோகி பாபுட்ட இருக்கு இல்லையா?
ஆமாமா, அது வெறித்தனம் தான். இன்னொன்னு சர்ப்ரைசிங்கா அந்த கல்யாணம் அந்த பாட்டு இருக்குல்ல, எனக்கு இப்ப கல்யாணம் அது என்ன பாட்டு, கோலமா
கல்யாண வயசுதான் ஆயிடுச்சு.
அதுல பாத்தீங்கன்னா அண்ணன் அத்தலெட் விஸ்வரூபத்தெல்லாம் காட்டிருப்பாரு, பாத்தீங்கன்னா பயங்கரமா தோனி ஷாட் ஹெலிகாப்டர் ஷாட் அடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த ஃபுட்பால்ல கரெக்டா கிக் பண்ணிருப்பாரு.
தெரியுமா தெரியாதா, யோகி பாபு ஸ்டேட் பிளேயர், கிரிக்கெட் பிளேயரு.
ஓ வயசாக்கியா, ஆஹா,
யோகி பாபுடைய கனவு ஃபியூச்சர் வந்து இதுல கிரிக்கெட்ல தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த வாய்ப்புகள் எல்லாம் வந்தோம்னா அதை அப்படியே விட்டு அவ்வளவு.
ஓ அடிச்சு விடுறாப்லயே, இல்ல உண்மையிலே ஸ்டேட் பிளேயர், அவர் பிசிக்கு பார்த்தா அப்படி தெரியலையே. இப்ப லூஸ் ஆயிட்டா,
பிறந்ததுல இருந்தாவே உருண்டையாவே இருப்பான்.
ஓகே ஓகே ஓகே, இல்ல பயங்கர அந்த ஃபுட்பால் கிக் எல்லாம் அடிக்கும் போது ஆச்சரியம் தான். ஜென்ரலா கரெக்டா கிக் எல்லாம் அடிக்க மாட்டாங்க, அவரு பக்காவா அடிப்பா அப்படி. ஆனா முதல்ல கொஞ்சம் ஓவர் டோஸா தான் இருந்துச்சு அவர் கரெக்டா யூஸ் பண்ணாம. இந்த கோலமாவு கோவில் எல்லாம் பர்ஃபெக்டா யூஸ் பண்ணிருப்பாங்க. அவர் பர்ஃபெக்டா யூஸ் பண்ண படத்துல நீங்க சொல்றதை எதையுமே மறுக்க முடியாது. ஆனா அவரை சாணி மாதிரி நிறைய படத்துல யூஸ் பண்ணப்பல எனக்கு பயங்கர இரிட்டேட்டிங்கா தான் இருந்துச்சு. வேற ஆள் இல்லைன்னா அதுக்குன்னு இவரைய போட்டு சாவடிக்கிறாங்க மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பட் ஆனா
பண்ணக்கூடிய காமெடியனா மாறிட்டா உங்களுக்கு எழுதுறதுக்குனே ஒரு டீம் இப்படி எல்லாம் ரெடி பண்ணிப்பாங்க. அப்ப வந்து படம் நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ நான் வச்சிருக்க டீம் எனக்கான ட்ராக்க சரியா எடுத்துருங்கிற காலம் இருந்துச்சு. இப்ப அந்த ட்ராக் எல்லாம் இல்ல, கதையோட தான் காமெடியும் வந்தாகணுங்கிறதுனால படம் நல்லா இல்லைன்னா யோகி பாபு கேரக்டரும் நல்லா இருக்காது, சிரிப்பு வராதுங்கிற ஒரு இது. இப்ப நீங்க மண்டேலா எடுத்துக்கோங்க, கோலமாவு கோகிலா, டாக்டர், இந்த மாதிரி உருப்படியா எழுதப்பட்ட படங்கள்ல அந்த ஆளுடைய ரோல் வந்து ரொம்ப பர்ஃபெக்டா பிளே பண்ணிடுறாரு.
ஆமா, அனாயாசமான டைமிங் தான், அது சான்ஸே இல்ல. அந்த இந்த பையனை விட்டாங்க, எனக்கு வந்து அவனை கோலமாவு கோகில அந்த அன்புன்னு ஒருத்தவன் பண்ணான்ல சோபி, சேவிங் சோபி, அவனை விட்டாங்க. எனக்கு நான் வந்து யோகி பாபுக்கு ஈக்குவலா அவனை வந்து ரொம்ப ரசிச்சேன். அந்த பையனை ஏன் விட்டாங்கன்னு தெரியல.
நாம கோலமாவு கோகில விட்டுட்டு டாக்டருக்கே வருவோம்.
இன்னொன்னு, இன்னொரு பாயிண்ட், இப்ப கோலமாவு கோகிலா எடுத்துக்கிட்டீங்கனாலும் இந்த டாக்டர் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதுல வந்து பிரேக்கிங் பேட் ரெஃபரன்ஸ் நிறைய இருக்கும், அதை கவனிச்சிருக்கிறீங்களா? கோலமாவு கோகிலா வந்து அப்படியே அந்த கதையே அப்படி இருக்கும், இந்த மாதிரி காசு வேணும்ன்றதுக்காக இது பண்றது, கஞ்சா கடத்துறது, அந்த மாதிரி. ஆமா ஆமா, இல்ல ஆமா ஆமா, அது கிட்டத்தட்ட அந்த கதையே வந்து அதை உல்டா பண்ணி எடுத்த மாதிரிதான் இருக்கும் கோலமாவு கோகிலாவும். இதுல கூட அந்த ஒரு கசின்ஸ் மாதிரி ரெண்டு சொட்ட தலையங்களை போட்டிருப்பாரு. ஸோ அவர்கிட்ட யாராவது கேட்டிருக்காங்களா ஏன் எதனால அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் எல்லாம் வைக்கிறீங்க அப்படின்னு?
இந்த நிகழ்ச்சியை நீங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க இதுக்கான பதில சொல்லிருங்க நெல்சன் சார். கேட்டேன்ப்பா.
நான் பேசுறது கேக்குதா?
சொல்லுங்க.
இப்ப கேக்குது.
ஏதோ பிரச்சனை இருக்குங்க.
கால் கட்டல இப்ப இருக்கு, உள்ளதா இருக்கு.
பேசுங்க.
அதான் பரத்வாஜ் எப்படியும் கேட்டுருவாப்ல, அட்லீஸ்ட் என்ன மாதிரியே எதுக்கு ரெண்டு பேரும் போட்டிருக்கீங்கன்னாவது கேட்டுருவாருல, எப்படியும் வந்துருந்தான்னு நினைக்கிறேன்.
The way Sivakarthikeyan does this fantabulous thing about this Nelson Xavier right on the track.
Yo, Nelson Xavier news on the
அவர் என்ன சொல்லிருக்காருன்னு தெரியல. அதனால மோகன் ட்ரீமர் உட்கார வச்சு ஒரு மணி நேரம் என்னத்த பேசுறான்னு தெரியல. என்ன சினிமாட்டிக் யூனிவர்ஸ் ஆஃப் மோகன்ஜியா
கொடுத்துல.
அதெல்லாம் யாராவது பாத்திருப்பாங்களா என்ன அந்த இன்டர்வியூ எல்லாம் யாராவது பாத்தீங்களா?
இல்ல எனக்கு வேலை இருக்குப்பா.
என்ன கேக்குறான், என்ன வித்தியாசம்னு ஏதோ கேட்டதுக்கு சொன்னா, இப்ப நான் உங்களை வந்து பரத்வாஜ் சார்னு கேட்டேன்னா சட்டத்துக்கும் தர்மத்துக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டான் பரத்வாஜ். இவன் சொல்றான், நான் உங்களை பரத்வாஜ் சார்னு கூப்பிட்டேன்னா அது தர்மம், மிஸ்டர் பரத்வாஜ் ரங்கன்னு கூப்பிட்டேன்னா அது சட்டம் அப்படின்னா. பரத்வாஜ் ஒரு நிமிஷம் ஜெர்க் ஆயிட்டான், யாரு சார் நீ எங்க இருந்த?
ஒரே ஒரு கொஸ்டின் இருக்கு.
தாண்டி என்ஜாய் பண்றோங்கிற சிரிப்பு வருது, ஜாலியா என்ஜாய் பண்றோங்கிறது ஓகே. ஏன்னா இப்ப இது மாதிரி கடைசியா சிரிச்ச படம் தியேட்டர்ல அப்படின்னு எனக்கு ஞாபகம் வருது வந்து நானூறு ரவுண்டி தான். ஆனா நானூறு ரவுண்டி தான்ல லாஜிக்கல் எரர்ஸோ பெரிய பிளாஸோ எதுவுமே இருக்காது. அவுட் அண்ட் அவுட் வந்து அது ஒரு ஜாலியான ஒரு நகைச்சுவை படம் பார்க்க போறோம்னு நினைச்சிட்டு போனோம், நகைச்சுவை படத்தை பார்த்துட்டு வந்துட்டோம். ஆனா இந்த படம் நம்மள சீட் பண்ணி டாக்டருக்கு ஒரு டைட்டில் வச்சு ஒரு சீரியஸான படம் மாதிரி ஒரு சீன் எல்லாம் கொடுத்து உள்ள கூட்டு போய் நல்லா சிரிப்பு மூட்டி அனுப்பிட்டாங்க. ஆனா இந்த இந்த திரைக்கதையில ஒரு பிரச்சனை இருக்கு, என்னால என்ஜாய் பண்ண முடியலன்னு நிறைய பேர் சொல்றாங்களே. இப்ப சின்ன பர்சன்டேஜ்னாலும் அது வந்து கருத்தில் கொள்ள வேண்டிய மேட்டர் தானே, அப்படி யாருமே ஃபீல் பண்ணல நீங்க?
இல்ல எனக்கு புரியல. அதாவது சி, எனக்கு அதான் நெருடலான விஷயங்கள் ரெண்டு சொல்லிட்டேன். அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு இது காமெடி, அதாவது உள்ள தெளித்த மைண்ட் செட்ல பார்த்தா இதுல எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு வந்து கிளைமேக்ஸ்ல பயங்கர நெருடலா இருந்த விஷயம் அது ஒண்ணு. ஒண்ணு கொஞ்சம் வில்லன் கொஞ்சம் லூஸ் மாதிரி ஏமாந்துட்டு இருக்கான். இன்னொன்னு கிளைமேக்ஸ்ல அவங்க அவர் இத்தனை பண்ணிட்டு இருக்காரு, ஹீரோக்கு சுத்தி வர ஒரு 20 பேராது கன் வச்சு நிக்கிறானுங்க, எல்லாரும் கமாண்டர் சொல்றதுக்காக வெயிட் பண்றேன்றானுங்க, அவனுக்கு ஆளுகளா செத்துட்டு இருக்கானுங்க. அந்த இடம் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் பெப்பரப்பான் இருந்துச்சு. மற்றபடி கன்வின்சிங்கா, அதாவது இந்த 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 படத்துல இருக்கிற காமெடி கண்டென்ட்டுக்கு கன்வின்சிங்கா தான் படம் போச்சு. இதுலயும் நொட்டை சொல்லிட்டு அப்புறம் என்ன படத்தை பார்க்க போறேன்னு எனக்கு தெரியல.
இந்த படத்துல உண்மையில ஏமாற்றம் அடையக்கூடிய ஆளா வந்து சிவகார்த்திகேயன் மட்டும்தான் இருக்கும். எண்டாத்தினே முடிச்சுட்டு வந்தப்ப இந்த வசனை முடிச்சோடனே தனுஷுக்கு ஆடியோ லான்ச்லயே சொன்னாரு, இது என் படமா அமீர் படமானே தெரியல அப்படின்னு. சிவகார்த்திகேயனுக்கு வர்றது நியாயமா இருக்கு, ஏன்னா யாரும் வந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸையோ அல்லது இது யாரும் தூக்கி வச்சு பேச போறதே இல்லை. மத்த கோ ஆர்டிஸ்டுக்கு ஸ்கோர் பண்ணிட்டாங்க, டைரக்டர் ஸ்கோர் பண்ணிட்டாரு, படமா என்ஜாய் பண்ணப்பட்டுருச்சு. அது ஏமாற்றம் தரக்கூடியது விஜய் சிவகார்த்திகேயன்.
இந்த படத்துல இன்னொரு பொண்ணுங்களோட கிரிஞ்சி தனத்தை எல்லாம் நல்லா முடிச்சு ஓட்டி விட்டானோ, இந்த எக்ஸ்பிரசிவா இருக்கணும், ஆம்பளைங்கன்னா இப்படி இருக்கணும் அப்படி
இருக்கணும், அந்த ஆங்கிள் இருந்து அடி போடுற ஓடி வருவாங்கன்னு தோணுது. என்ன வட்டாது?
ஆமா, எனக்கும் அப்படிதான் தோணுது. இப்ப ஒவ்வொரு வாட்டியுமே வந்து சிவகார்த்திகேயன் படம்னாலே கண்ணுல விளக்கெண்ணை ஊத்திட்டு தான் பாத்துட்டு இருக்காங்க. இதுல வந்து ஒவ்வொரு இடத்துலயும் வந்து அந்த பொண்ணை குட்டி காமிச்சுட்டே இருக்காங்க பாத்தியா. இவனை போய் கல்யாணம் பண்ணாம கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டே சொல்லிட்டேன்ற மாதிரிதான் நிறைய இடத்துல
குத்திக்கல. இந்த கோமதி மேட்டர் கண்டிப்பா இன்னுமா எடுக்கல யாரும் கையில, வளையல் இது கனகாமரம் வச்சு இது கட்டுறேன்னு சொல்லி சொல்லுவானுங்க, அதை இன்னும் எதுவும் யாரும் எடுக்கலையா கையில.
ஆனா வந்து இந்த பொண்ணு வந்து யார கல்யாணம் பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிற தேர்வு இருக்குல்ல, அதுல வந்து ஒரு படிச்ச டாக்டர்னா நீங்க என்ன எப்படி இருந்தாலும் கல்யாணம் பண்ணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல, அதை வச்சு அடிக்கிற கிண்டலும் உன் 10th மார்க் என்ன, உன் அறிவிக்கு இதெல்லாம் பேசலாமா அப்படி ஒரு மேல்சாவனிஸ்டிக் டாக்டருங்கிற அகங்காரத்தால ஹீரோ வந்து ஒரு பெண்ணை, ஒரு சர்வ சுதந்திரமாக வாழ விரும்புற ஒரு பெண்ணை டீஸ் பண்றாரு. அந்த ஆங்கிள் புடிச்சிட்டு அடிக்க வரும்.
அந்த ஆங்கிள் எனக்கு தெரிஞ்சு ட்விட்டர்ல ஒருத்தர் தான் பண்ணுவாரு.
அந்த மாதிரியான வேலை எல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க. அது வந்து ஓக் கும்பல் கிட்ட வேணா எதிர்பார்க்கலாம், அவ்வளவுதான். ஆனா இப்ப பிரச்சனை என்னன்னா, இப்ப சிவகார்த்திகேயனுக்கு ஒவ்வொரு படத்திலயுமே வந்து கண்ணுல விளக்கணையை ஊத்தி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுதான், அதனால வந்து அவனுக்கு வந்து இந்த முன்னாடி எல்லாம் அவரு வந்து ஒரு டெம்ப்ளேட் வச்சிருக்கிறாரு, ஒரு பொண்ணை லவ் பண்ணணும்னாலே ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் ஆகி அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணி அந்த பொண்ணோட டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி, ஸோ அந்த மாதிரியே ஒரு டெம்ப்ளேட்டாவே இருந்திருக்கு. ஸோ இயல்பாவே வந்து
ஒரு புதுசா வர ஹீரோ இதை எடுத்தோடனே என்ன இது சீதக்காதில நடிக்க முடியும், என்னப்பா நீங்க அநியாயம் பண்றீங்க.
இல்ல அப்படி எத்தனை வாலிபர் சங்கமா?
ஆமா,
வேற
ரெண்டு
எதிர்நீச்சல்
ஓகே, எதிர்நீச்சல் கூட இந்த ஃபர்ஸ்ட் லவ் அந்த மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க, பார்த்த உடனே லவ் வர மாதிரி. பிளஸ் ரெண்டாவது வர லவ் வந்து கொஞ்சம் நல்லா மெச்சூர்டா காமிச்சிருப்பாங்க. சோ அது வந்து ஒரு டெம்ப்ளேட் மாதிரி ஆயிடுச்சு.
சரா இருப்பானே, அது என்ன படம்?
அதான் மான்கராத்தே அதான் அன்சிகா படம் நினைக்கிறேன்.
ஆமா.
சோ இந்த படத்துல அவர் எவ்வளவு ஒரு நேர்கோட்டுல நடிச்சிருக்காரு, இப்ப அதையே நீங்க பாராட்டலாமே. உங்க எல்லாத்தையும் விட்டு மனசு திறந்து அவரு தனிக்கு பெண்களை காப்பாத்துறாரு. தன்னை மறுத்த பெண்ணை கூட வந்து வந்து அவங்களுக்கு வந்து விஷம் எல்லாம் வைக்காம அவங்க குடும்பத்துக்கு உதவி பண்ணிட்டு தன் உயிரையே பணையம் வைக்கிறாரு. இவ்வளவு நல்ல கேரக்டர்ல பண்ணிருக்காரு, இதை ஏன் பாராட்ட மாட்டேங்கிறீங்க? நீங்க சொல்ற அந்த சப்போஸ்ட் ஓக் கும்பல் எல்லாம் இருக்காங்களே, ஏன் இப்ப பாராட்டலாமே? வந்து சிவகார்த்திகேயன் ஒரு அழகான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு, தன்னை வேண்டாம்னு சொன்ன பொண்ணை கூட வந்துட்டு எதுவும் வெறுக்காம அவளுக்கே நல்லது பண்றாரு, ஏன் இதெல்லாம் ட்ரை பண்ணலாமே அவங்க?
இது ஆஃப் த ரெக்கார்ட் கேட்கறேன், ஏன்னா நான் செகண்ட் ஹாஃப் பாக்கல, இது கட் பண்ணிருங்க. செகண்ட் ஹாஃப்ல வந்து எப்படி அவங்க ஒண்ணு சேர்ந்துருவாங்களா?
ஆமா ஆமா,
அப்ப பிரச்சனை இருக்கு. இல்ல அது ஒரு நல்ல மெச்சூர்டா தான் காட்டிருப்பாங்க. அதாவது இந்த என்ன சொல்றது அப்படியே ஓவர பீரியட் டெவலப் பண்ண மாதிரி தான் காட்டுறாங்க லவ்யும். மேபி அவன் அந்த மாதிரி அந்த அவனோட பாட்டுல எல்லாம் சொல்லுவான்ல
என்ன கேட்பாங்கன்னா, இப்ப கிளியரா கேட்பாங்க, இப்ப ஒரு பொண்ணு வேணான்னு சொல்லிட்டா வேணானே அந்த கதையை எழுதலாமே, ஏன் திருப்பி அவங்க ஒண்ணு சேர்ற மாதிரி நீங்க வந்து சிச்சுவேஷன் அமைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட கொண்டு வருவாங்க.
ஏப்பா கூடவே இருந்து ஒருத்தன் உயிரை பணையை வச்சுட்டு அவன் குடும்பத்தை காப்பாத்தினா அவன் மேல காதல் வராதா? தப்பா புரிஞ்சுட்டோம் அப்படின்னு காதல் வராதா?
நெல்சன் போய் சொன்னா இதான் சொல்ற, நான் வேணா எந்திரிச்சுக்கிறேன், நான் வந்து நடத்துறேன், நீங்க வேணா வந்து
நீங்க பேசுறப்ப யாராவது பேசிட்டு இருந்தா உங்களோட வாய்ஸ் அப்படியே அமைஞ்சிருது, அதனாலதான் நீங்க பேசுறது கேட்க மாட்டேங்குது. ஏதாவது செட்டிங் மாத்தணுமா?
என்ன கதைனே தெரியலையே, நான் நல்லபடியா தான் பேசிட்டு இருக்கேன், இதுக்கு மேல கத்தி நம்ம பேச முடியாதுல்ல.
இல்ல இல்ல இப்ப கரெக்டா இருக்கு பாரு.
அதான் பாஸ் இப்ப என்ன பிரச்சனைனா, நான் பேசிட்டு இருக்கேன்னா என் வாய்ஸ் தான் மெயின்னு எனக்கு ஃபோக்கஸ் எடுத்துக்குது, இன்னொரு ஆள் பேசுனா அந்த பக்கம் போயிட்டு என்ன தானாவே அமுக்குது.
எனக்கு தெரிஞ்ச அக்கீதாவா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா அவர் இடையில வந்தாரு, திடீர்னு அவதாரத்தை காட்டினாரு, அப்புறம் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. அவர் என்ன அவர் கதை
என்னன்னு
தெரியல, என்னத்த அப்படின்ட்டு போவான். அவன் என்னதான் இருந்தாலும் வந்து ஆக்சுவலா அவன் இதுக்கு வந்திருக்கலாம், அவங்க சின்ன தலைய வந்து இவர் தான் முதல் படம் எடுக்க வந்தாரு நெல்சன், அது டிராப் ஆனதுனால அந்த கெடுப்புல இருக்கலாம். அன்னைக்கே இந்த படத்தை எடுத்திருந்தா எங்க சின்னத்தலை இன்னும் பெருசா வந்திருப்பாரு.
அந்த கதைதான் பீஸ்ட் கதைன்னு சொல்றாங்க சில பேரு, உண்மையான்னு தெரியல.
நெல்சன் தான்
வேட்டை மன்னன்,
வேட்டை மன்னனோட டைரக்டர் இல்லையா?
ஆமா அதான் டிராப் ஆயிருச்சு அவருக்கு.
ஒருவேளை அந்த படமும் இந்த மாதிரி ஒரு ஃபன்னியான காமெடியான டோன்ல தான் இருந்திருக்கும் போல இருக்கு. நம்ம அந்த ட்ரைலரை மட்டும் பார்த்துட்டு விட்டோம், வச்சு அழுகுணிக்குமார் போட்டு தான் படம் எடுத்திருப்பா அப்படின்னு எனக்கு தோணுது.
பாதியில தெரிஞ்சதால அவர் எகிரிட்டாரு போல
இருக்கலாம்.
இது கோலமாவ் கோகிலா ரிலீஸ் ஆனப்ப ஒரு பிரச்சனை வந்துச்சு ஞாபகம் இருக்கா? இந்த நெல்சன் வந்து கிறிஸ்டியன்றதுனால அந்த படத்துல வந்து நிறைய ஹிந்து சிம்பிள்ஸ் எல்லாம் வந்து கிண்டல் பண்ணிருப்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு ரெண்டு மூணு இடத்துல வச்சிருப்பாரு, ஒரு பிரச்சனை வந்துச்சு. இதுல அந்த மாதிரி ஏதாவது தோணுச்சா உங்களுக்கு?
இதெல்லாம் உங்க குடும்ப வாட்ஸ்அப் குரூப்ல தான் வந்துருக்கும்.
நான் சொல்றது வந்து இது பிஜேபி பிரச்சனை பண்ணது
இல்ல, நீ நீ ஆசைப்படுற மாதிரி அங்க எதுவுமே நடக்கல கண்ணா, அங்க வாய்ப்பே இல்ல.
ஏதோ ஒரு பூஜை ரூம்லயோ எங்கயோ ஒரு கஞ்சா பொட்டலத்தை வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை வந்துச்சு.
இந்த படத்துலயும் ஹியூமன் டிராஃபிக்கிங் பண்ற ஆள் பண்றதுக்காக ஒரு மாமாவும் மாமியும் வருவாங்க, இந்த நம்ம அதாவது மாதிரி ஒரு ஜோடி வரும், அது
வேணா அது எதுக்கு இந்த பேர் சொல்றீங்க?
நம்ம இதுக்கும் பீப் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
இல்ல ஆனா அது ஒரு அதான் அதெல்லாம் பர்ஃபெக்டான என்ன சொல்றது ரொம்ப இன்டெலிஜென்ட்டா டீல் பண்ணிருப்பானுங்க. செட்டிலான விஷயத்து கூட நல்லா கரெக்டா ஓகே இப்படி இருந்த ஆட்கள் மேல டவுட் வராதுங்கிற மாதிரியான கேஸ்டிங்கா போட்டிருப்பாங்க, நல்ல தெளிவா பண்ணிருக்காங்க அந்த விஷயத்துல.
போன வாரம் முந்த்ரா ஏர்போர்ட்ல 20,000 கோடி ரூபாய்க்கு ட்ரக்கு ஹெராயின் சீஸ் ஆச்சு. அதுல சம்பந்தப்பட்ட ஆட்கள் அத அதுக்கு இம்போர்ட் பண்ணின கம்பெனி வந்து சென்னையில தங்கி இருக்கிற தெலுங்கு பிராமின்ஸ், ஆந்திராவை பூர்வீகமாக கொண்ட மிடில் கிளாஸ் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்த ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் மாமா அண்ட் மாமி குடிச்சிட்டு போயிட்டாங்க. அக்கம் பக்கத்து வீடுகள்ல கேட்டா இவர் ஏதோ ஒரு சின்ன கம்பெனில ஸ்கூட்டர்ல வேலைக்கு போயிட்டு வருவாருங்க, இவர் எப்படிங்க இப்படி 10,000 கோடி ரூபாய் ட்ரக் டீலிங் எல்லாம் பண்ணுவாரு, எங்களுக்கு நம்பிக்கையே இல்லைங்கன்னு பக்கத்து வீட்டுல எல்லாம் சொன்னாங்க. அப்பதான் எனக்கு இதுதான் ஞாபகம் வந்துச்சு.
சோ அந்த என்னது கல்ச்சுரல் என்ன ரேசிங் சைல்டா இன்னமும் ஒரு டேக் ஓடிட்டு இருக்க, அது என்னது? அப்ப நீ தான் சொல்லுப்பா, கரெக்டா சொல்லுவியா? அதாவது எங்க பிராமின்ஸ்
வந்து தெரியல நீங்க என்ன சொல்றீங்க.
இல்ல சாரு, அதாவது
அதாவது இப்படி வளர்க்குறாங்களாம், பூஜை எல்லாம் பண்ணி வளர்த்தா நல்லா இருக்கிறாங்க, இப்படி நீங்க போய் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பண்ணிட்டு வந்து இப்படி எல்லாம் ட்ரக் கடத்துறீங்க அப்படின்னு மாதிரி ஒரு மீம் போட்டு வச்சிருக்காங்க.
இருக்குல்ல இந்த கிட்னி திருடுற காமெடி அந்த போர்ஷன்ல வந்து சிவகார்த்திகேயன் டாமினேட் பண்ண. அப்படி முதல்ல அந்த டாஸ்கை நான் எடுத்துக்கிறேன், இது வந்து என்ன ஆனாலும் பரவாயில்ல, போலீஸை ஏமாத்தி போலீஸ் கிட்ட இருந்தே தகவல்களை பெற்று இதெல்லாம் பண்றேன், யோகி பாபு கிட்ட இருந்து மொட்டையனுங்களை சேஸ் பண்றானுங்கல்ல, மொட்டையனை பிடிக்கிற வரைக்கும் கதை வந்து சிவகார்த்திகேயன் கேரக்டர் மேல இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சிருச்சு, ஆளாளுக்கு ஒரு மாதிரி இதை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
இல்ல அவனுங்க ஒவ்வொருத்தனும் தேர் கேப்பபிள்ங்கிற அவனுங்களும் ஸ்கிரீன்ல வந்து அவன் அந்த போட்ல திரும்ப சாக போகும்போது சொல்லுவான் இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் கேப்பா தெரியுமா, அதெல்லாம் குபி சிரிப்பு. இல்லையா
எனக்கு வெடிச்சு சிரிச்சதுன்னா அவ பர்ஃபார்மன்ஸ் தான், அந்த ஹீரோயினோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அவ முகம் எல்லாமே அட்டகாசம், அவ்வளவு அழகா இருக்கு அந்த பொண்ணு. கடைசியா எப்ப ஒரு டபுள் இது டிம்பிள் சின்னோட ஒரு ஹீரோயினை பார்த்தேனே ஞாபகத்துக்கு இல்ல, சூப்பரா இருந்தாவ, ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ். நான் இந்த பாட்டு முன்னாடியே பார்த்துருக்கேனாலும் அவ முகரைய அவ்வளவா கூர்ந்து கவனிக்கல, படத்தோட பார்க்கும்போது அட்டகாசமா இருந்துச்சு. அப்படி ஒரு ஹீரோயினை வச்சுட்டு யோகி பாபு வச்சு கலாக்கி விட்டுருப்பானுங்க. எப்ப முடி தெரியுது அப்படின்னா, முடி தெரியுதுன்னா ஒன்னெல்லாம் முடிக்கலாம் பைத்தி கரைச்சி தெரிஞ்ச
நடிகனால அந்த குசும்ப புரிஞ்சுகிட்டு கரெக்டா அந்த டயலாக் டெலிவரி பண்ணிருக்கேன் அந்த பொண்ணு. இந்த பால் பாக்கெட் போடுவீங்களா கேக்குற அதே குசும்பிலே அவங்கிட்டே பேசியிருக்கோம் யோகி பாபு கிட்ட, அது ஒரு நல்ல விஷயம் தான். அந்த பொண்ணு கரெக்டா காமெடி வருது, அது கரெக்டா தான் வருது. ஆனா இந்த கேங் லீடர் படத்துல பார்த்தா ஒண்ணும் அது எனக்கு அது ரெஜிஸ்டர் ஆகல,
அதுவும் செமையா இருந்துச்சு. அது இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி எடுத்திருக்கலாம், கொஞ்சம் சின்னதா இருந்துச்சு அந்த கோர்ஸ். அர்ச்சனாவை பார்த்து பார்த்து வழிகிற மாதிரி அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் கொண்டு போய் இருந்தா ரவுசா இருந்திருக்கும்.
ஆனா அது முரட்டு காமெடி, அதுவும்
இல்ல அந்த இடத்துல படத்துல இன்னும் கொஞ்சம் அடல்ட் மேட்டருக்கு சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. இந்த படம் பாருங்க, இவ்வளவு மெச்சூர்டான காமெடி இருந்தாலும் அடல்ட் காமெடின்னு எதுவும் பெருசா டச் பண்ணல. டெவலப் பண்ணிருந்தா அடல்ட் காமெடி வந்திருக்கும், நமக்கு பயங்கரமான ஒரு விருந்து கிடைச்சிருக்கலாம்.
இல்ல அவங்க அவங்க இப்ப நம்ம பாட்காஸ்ட் மாதிரியே அது குடும்பங்கள் கொண்டாடும் படங்கன்னு தெரிஞ்சதுனால அவங்க குழந்தைகளுக்காக அதெல்லாம் விட்டுட்டாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவன் குழந்தைகளை டார்கெட் பண்ணி தான் எடுக்கிறான் சீக்கா, ஸோ அதனால அதுக்கான இதுவும் கொஞ்சம் மாறி இருக்கும், அதனால கொஞ்சம் கவனமா தவிர்த்துருக்கலாம்.
ஆனா நெல்சன் ரைட்டிங் அத காமெடி சென்ஸ் எல்லாம் பாக்குறப்ப கொஞ்சம் அடல்ட் கலக்கிறதுல தப்பே இல்லைன்னு தோணுது. அப்பதான் வந்து ஒரு எப்படி சொல்றது
இல்ல அது சிவகார்த்திகேயன் வச்சு பண்ணும் போது அது சரியா வராதுன்னு தோணுது. நாளைக்கு ஆரியாவையோ அதுக்கு தகுந்த பீஸுக்கு ஏதாவது வச்சு பண்ணும் போது வச்சு இறக்குவாருன்னு தோணுது. நீ சொன்ன அந்த மெச்சூரிட்டி லெவல் இருக்குல்ல, டயலாக்ல ஒரு கிரிஞ்சு கூட கிடையாது, ஒட்டு மொத்தமாவே கிரிஞ்சுங்கிறதே இல்ல, ரொம்ப பர்ஃபெக்டா ஓடிக்கிட்டு இருக்கு. அப்டேட்டடான ஒரு பர்சன், சோசியல் மீடியா பர்சன்களாலேயே கூட கலாய்க்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்காத ஒரு பர்சன். ஒட்டுமொத்த படமும் என்னவாகும்னா நாளைக்கு ஓடிடியில வந்த உடனே வந்து ஒவ்வொரு சீனுமே மீம்கான காடுகளா மாறும். அத்தனை ஒரு 150 ஒன்லைனர் இருக்கு, ஒவ்வொன்னு மீமா மாறும்.
அது போக ரியாக்ஷன்ஸ் தனியா இருக்கு, நீ சொன்னதை தாண்டி அதுக்கு மீம் கண்டென்ட்டுக்கான ரியாக்ஷன்ஸே நிறைய இருக்கும், சிச்சுவேஷன்ஸ் ரியாக்ஷன்ஸ். ஏன்னா நம்மால் விஜய் டிவி ப்ராடக்ட் இல்லை அது, அதனால மேபி அந்த விஜய் டிவியோட அந்த வைபே தனியா தான் இருக்கு வரும்போது வெளியில.
அர்ச்சனாவுடைய பர்ஃபார்மன்ஸ்
யாராவது கவனிச்சிங்களா? சட்டிலா இருந்தது மேபி அவ்வளவு, எனக்கு மேபி அந்த கேரக்டரோட ஒன்றி போட்டதுனால தெரியல அவ்வளவு. அவங்க துருத்திட்டுலாம் தெரியல, ரொம்ப பர்ஃபெக்டா பண்ணியிருந்தாங்க.
இல்ல அந்த படத்துக்கு தேவையான சீரியஸ்னஸும் அவங்க இருந்துச்சு, குழந்தை போச்சுங்கிற இதையும் காட்டிக்கிட்டு அதே சமயம் ஃபன்னும் கேரி பண்ணிருந்தாங்க.
அந்த அதே மாதிரி அந்த அவங்க வேலைக்கார அவங்க அந்த அந்த அம்மா நடிக்கிறாங்களா, அவங்க யோகி பாபு மாதிரியே தான், அவங்கள கரெக்டா யூஸ் பண்ணா அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கும், இல்லன்னா கொடூர கிரிஞ்சாயிடும் அது.
ஆமா அந்த அம்மா
யூஸ் பண்ணிருந்தாங்க.
அந்த அம்மா ஒரு அரலூசு கிரிஞ்சு, அது ரொம்ப எப்படி யூஸ் பண்ணா விளங்குமோ அந்த அளவுக்கு மீட்டர் தாண்டாம யூஸ் பண்ணிருந்தாங்க.
பர்ஃபெக்டா யூஸ் பண்ணிக்காங்க. அந்தமா அப்படிதான் கரெக்டா யூஸ் பண்ணா காட்டாரு மாதிரி கரெக்டா கரண்ட் எடுக்கலாம், விட்டா பெப்பரப்பான்னு போயிடும் அந்த அம்மாவோட கேரக்டரும். இதுல நல்லா யூஸ் பண்ணிதாங்க, ஆனா கொஞ்சம் அந்த தின்னுட்டே இருக்கிற மாதிரி செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் அது கொஞ்சம் ஓவர் டோஸா தான் இருந்துச்சு. பட் அவங்க பர்ஃபெக்டா தான் அவங்களும் யூஸ் பண்ணிருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு.
எனக்கு எனக்கு இதுல
சொல்லு சொல்லு
எனக்கு இந்த படத்துல ஒரு ஒரு சின்ன ஒரு இஷ்யூ இருக்குது. இப்ப முதல்ல வந்து ஒரு பொண்ணை கடத்துறாங்களே ஏசி பொண்ணை, ஸோ அது வந்து டக்குன்னு வந்து எல்லாருமே ஒத்துக்கிட்ட மாதிரி தெரியலையா? அது வந்து அந்த சிச்சுவேஷன் அந்த ஸ்டேஜிங்லாம் ரொம்ப செட் பண்ணாம சிவகார்த்திகன் சொன்ன உடனே வந்து எல்லாருமே அந்த குடும்பமும் ஒத்துக்குச்சு, அந்த ரெட்டிங்கும் ஒத்துக்கிட்டான், அது எல்லாமே வந்து ஒரு டக்குன்னு சேர்ந்த மாதிரி இருக்குது. அந்த இடம் மட்டும் எனக்கு கொஞ்சம் கம்மியாகுது.
லாஜிக் இருந்துச்சு, குடும்பம் ஒத்துக்கிட்டதுதான் கன்வின்சிங்கா இல்ல, ஆனா கொண்டு போயிருக்குன்னு வச்சுக்கோ. ரெட்டின் சிம்பிளா சொல்றான், ரெட்டின்க்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்ல இருந்து போலீஸ் ஆகணுங்கிற ஆசை இருக்கு, தன்னோட டேலண்ட்டை டிபார்ட்மெண்ட் பயன்படுத்திக்க மாட்டேங்குதுங்கிற காண்ட் இருக்கு. இவன் வந்து நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன்னு சிவகார்த்திகேயன் சொல்லும் போது கூட அதெல்லாம் தேவையில்லை, நீ சொல்லு, சொன்னாதான் இவனுக்கு என் டேலண்ட் என்னன்னு புரியும்னா அவன் ஒரு கவுண்டர் கொடுத்துட்டு அதை அறந்துசுங்கிறதுனால அதையும் கடந்து போறான். அவனே தான் சொல்றான் இதை பண்ணுவோம் ஆனதாகட்டும் அப்படின்னு.
இல்ல இவன் செகண்ட் ஹாஃப் பாக்கல, அதனால இது பெருசா தெரியுது. நீ செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப சாதாரணமா தெரியும்
உனக்கு, பின்னாடி கொஞ்சம் பேப்பர் பேன் தான் இருக்கும். அப்ப என்ன அதாவது இப்ப இவர் நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார்னு அறிவிச்சிடலாமா?
நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் அறிவிக்கிறதுக்கு நாம இன்னொரு ரெண்டு மூணு படங்கள் காத்திருக்கலாம். ஆனா வந்து நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் கேஎஸ் ரவிக்குமார் அறிவிச்சிருவோம்.
ஏன் கொஞ்சம் இப்ப இப்ப நம்ம கேஎஸ் ரவிக்குமார் பாத்துட்டதுனால கொஞ்சம் லோவா இருக்குமோ? இந்த காலத்துல புரியாத புதிர் எடுத்த ரேஞ்சில வேற
கேஎஸ் ரவிக்குமார். இந்த படம் வந்து ஏ சென்டர் பி சென்டர் தாண்டி சி சென்டர்ல ரீச் ஆகும்ன்றது டவுட் தான். ஏன்னா இந்த காமெடி எல்லாம் வந்து இந்த பிளாக் ஹியூமர் வந்து எந்த அளவுக்கு எடுபடும் தெரியல. கேஎஸ் ரவிக்குமார் அப்படி இல்லல்ல, அவன் வந்து அவுட் அண்ட் அவுட் ஏபிசி மூணு சென்டரையும் கவர் பண்ற டைரக்டர். நெல்சன் என்னோ ஒரு எலைட் காமெடி டைரக்டர் மாதிரி தான் அது இப்ப வரைக்கும் தோணுது. ரெண்டு படத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் தோணுது.
இல்ல
ஏபியை கவர் பண்ணீங்கன்னா முடிஞ்சது, சீன் ஒண்ணு இப்ப கிடையாது.
இல்ல இது ஒரு
நல்ல பாயிண்ட்,
கிராமத்துல இருக்கிற ஒரு சி சென்டர்ல இருக்கிற ஒரு ஒரு இந்த படம் பார்த்தானா இந்த காமெடி அவங்களுக்கு வந்து இந்த பிளாக் ஹியூமர் தான் வந்து எடுபடுமா எனக்கு தெரியல.
ஒரு தேவை இருந்துச்சு. சி சென்டர்ங்கிறது இன்னைக்கு வந்து 10% 8% தான் இருக்குன்றப்போ அவங்க வந்து சி சென்டராவும் பி சென்டராவும் படத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிறாங்க. அப்பப்போ அவங்கள வந்து கன்சிடர் பண்ணி படம் எடுக்க வேண்டிய தேவையே இன்னைக்கு கிடையாது. இப்ப விசுவாசம் பாக்குறாங்க, விசுவாசத்தை சி சென்டர்னு நினைச்சிட்டீங்கன்னா கிராமத்துக்காரங்க எல்லாம் பாக்கல, சிட்டியில இருக்கிறவங்க தான் தன்னுடைய கிராமத்து வேர்களை மைண்டுக்குள்ள ஏற்றி வச்சு அந்த படத்தை ஒரு கிராமத்து படமா பாத்துக்கிறாங்க. வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தை ஒரு கிராமத்து படமா பாத்துக்கிறாங்க. இப்ப இவன் பாண்டிராஜ் எடுக்கிற படத்தெல்லாம் அப்படி பாத்துக்கிறாங்க. ஆனா அவங்க கிராமத்து ஆட்கள் கிடையாது. அப்போ சி சென்டர் ஒண்ணு கிடையாது, இப்ப ஏ பி மட்டும்தான். ஏ பியை இந்த படம் கன்வின்ஸ் பண்ணிடும். நலன்குமார சாமியால பியை கன்வின்ஸ் பண்ண முடியலன்னு சொல்றீங்கன்னா அது ஒரு விதத்துல ஒத்துக்கலாம். ஆனா நெல்சனுடைய இந்த படம் வந்து ஏவையும் கன்வின்ஸ் பண்ணிடும், பியையும் கன்வின்ஸ் பண்ணிடும், அவ்வளவுதான். ஒட்டுமொத்த ஆடியன்ஸ் சீன் ஒண்ணு கிடையாது.
அப்ப வேற என்ன யாரெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, என்னதான் இந்த படத்துல கம்ப்ளைண்ட்னு சொல்றாங்க? படம் உள்ள தெளித்த மாதிரி இருக்குன்னு சிரிச்சுட்டு போக வேண்டியதானே, இதுல என்ன கம்ப்ளைண்ட் ஆகுங்களுக்கு?
கம்ப்ளைண்ட் நாம தான் ஏதாவது பண்ணணும், யாரும் பண்ணல இது வரைக்கும் படம் பார்த்து,
யாரும் பண்ணலையா
சொல்லுவாங்க.
நீங்க அப்ப வேற டைரக்ஷன் எடுக்கலாம். இந்த படத்துல கதையை பத்தி பார்த்தோம்னா
அவன்
படமா எடுத்து வச்சிருக்க,
ஆக்சுவலி திட்டிப்பிட்டான்.
என்னது, எதுக்கு திட்டினாரா? அவரு
திட்டிட்டு இருந்தான்.
எதுக்கா திட்டுறதுக்கு இதுல என்ன இருக்கு?
இல்ல என்னத்தான் எடுக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வர்றதுக்கே கதை என்னன்னு நமக்கே மறந்து போச்சு. சுமாரான படம் தான் அப்படின்னு இறங்கிட்டா ரெண்டு பேர் வந்து நின்றுட்டு இருக்கானுங்க, ரொம்ப சோகமா இருக்கானுங்க. யார் என்னன்னு கேட்டா விஜய் ஃபேன்ஸ் தான். அவனுங்க ஏன் சோகமா இருக்கானுங்கன்னு தான் கடைசி வரைக்கும் எனக்கு புரியல அப்படின்னு முடிச்சிருந்தான் அந்த ரிவ்யூவ.
அடப்பாவி
பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன், நம்மளுக்கு தான் கேட்கல.
நான் வந்து ஏதோ பிளாக் ஹோல் இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுது.
நான் பாட்டுக்கு ஒரு சக்கம் பேசிட்டு இருக்கேன், நீங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கீங்க.
ஒரு நிமிஷம் அடுத்த டனல் வந்துருச்சு, ஆஃப்டுங்கடா லைட்ட.
அந்த ரேஞ்சில தான் போயிட்டு இருக்கு.
அதுலயே எனக்கு ஒரு டவுட், எது டனல்ல இருந்து வெளியே வந்தாலும் லைட்ட போட்டா லைட்ட நிறுத்தினா லைட் அப்படியே நிறுத்தி இருக்க வேண்டியதுன்னா?
இது ஒரு நல்ல கேள்வி, எனக்கும் தோணுது. அதுல பேரன்பை மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டதால நான்
இல்ல இல்ல சைடுல சைடுல வெளிச்சம் தெரியும்ல, அவர் என்ன டியூப் ஸ்டேஷன்லயா வண்டி ஓட்டிட்டு
இருக்காரு, தெரிஞ்சுட்டு போதுங்க. அதை பத்தி அவனுக்கு என்னங்க?
இப்ப ஒரு ட்ரெயின் ஓடிட்டு இருக்கு, நடுவுல லைட் வந்து ஆஃப் ஆயிட்டாங்கன்னா மக்கள் அதை பார்த்து பயப்படுவாங்களா இல்லையா? அதனால டனலுக்குள்ள இருக்கிறப்ப லைட் ஆஃப் பண்ணி விட்டா யாரும் அதை பார்க்க மாட்டாங்க அப்படின்னு
அவங்க மட்டும்தான்ப்பா ஆஃப் பண்றாங்க. ஒட்டுமொத்த ட்ரெயினுக்கு ஏன் ஆஃப் பண்ணணும் ஃபர்ஸ்ட்?
ஆமா, எனக்கு இதை சொல்லுங்களேன், மெட்ராஸ்க்கு அவ்வளவு பெரிய டனல் எங்க, ஒரு பத்து நிமிஷம் டனல் எங்க போகுதுன்னு சொல்றீங்களா?
அதான் இவ்வளவு டிஸ்டன்ஸ் ஸ்டேஷன் இல்ல, மெட்ரோ ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா 5 மினிட்ஸ் ஒன்ஸ் ஒரு ஸ்டேஷன், இத்தனி 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு ஸ்டேஷன் இல்லாம வரவே வராது.
ஏங்க லாஜிக் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, மறுபடியும் தரு, அதான் லாஜிக் இல்லாத மேட்ச்.
அதான் இங்க கிழிச்சு எடுத்தாச்சு தம்பி, நீ வர்றதுக்குள்ள படத்தை கிழிச்சு எடுத்தாச்சு. இப்படித்தான் ஓட்டையோ ஓட்ட, நீ விஜய் எல்லாம் பலாப்பழம் தான், ஒண்ணும் தெரியாது.
வந்து திட்டு போறானுங்க, ஏன்டா படத்துல 1000 பிரஸ் இருக்கு கரெக்டா இருக்கிற நொல்லையே சொல்லிட்டு இருக்கிறீங்களா? நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களா தான் திட்டு போறானுங்க கமெண்ட்ல வந்து. மனுஷங்களாடா நீங்களா, ஹியூமன்ஸாடா நீங்களான்னு ஒரு நாலு நல்ல வார்த்தையை போட்டு பாராட்டுறது.
விருது ப்ளூ சட்டைன்னு சொல்லிருக்க தெரியுமில்ல, ரெண்டு விஜய் ஃபேன்ஸ் தான் சோகமா பேசிட்டு இருந்தாங்க படம் முடிச்சுட்டு வந்து, நீ தலைவர் என்ன கதி ஆக போறாரு அப்படின்னு பேசிட்டு போனாங்கன்னா ப்ளூ சட்டையே முடிச்சிருக்கா? அப்படி
ப்ளூ சட்டை
தெரியாம தூங்கிட்டு இருந்திருக்க,
தூங்கிட்டேன். நீங்க நான் தூங்கிட்டு இருக்க நேரத்துல டிஸ்கஷன் பண்ணி கால் வச்சீங்கன்னா நமக்கு என்ன தெரியும்?
ஏன் அவன் 4 மணில இருந்து முடிச்சு உங்களுக்காக வேலை பாத்துக்கிட்டு இருக்கேன்டா, தூங்கிட்டு இருக்க. நீ
ஜேம் ரவி மாதிரி நான் தூங்கிட்டேன், இப்பதான் பார்த்தேன் வந்தேன் அப்படின்னு
ஜாரானா இப்பயும் பேசுறீங்களா?
காலெல்லாம் என்ன நீங்க?
இல்ல நான் சும்மா தானா இருக்கேன்.
காலெல்லாம் என்ன விமர்சனத்துக்கு மட்டும் தான் வச்சுக்கிற மாதிரியா? நீங்களும் ப்ளூ சட்ட மாறன் மாதிரி கிளம்பிட்டீங்க, சமூக பிரச்சனை எல்லாம் எடுத்து
பேசுறீங்க.
நாட்டே கூறு வித்து கூறுபட்டு வித்துக்கிட்டு இருக்கிறோம், அதையெல்லாம் கண்டுக்காம கடைசியா பண்ண விமர்சனம் எல்லாம் பாருங்க. ஜெகமே தந்திரம், அடுத்து இன்னொரு படம், இப்ப டாக்டர் சாத்பட்டா, இப்படியே
இல்ல இவர் ஒரு நம்மளோட கிரைம் த்ரில்லர் மாதிரி ஒரு இது சொன்னாரு, ஒரு வாட்டால் வந்து கிரைம் த்ரில்லர் மாதிரி ஒண்ணு சொன்னாரு, அது வார்ம் அப்புக்கு தான் இந்த கால் வச்சிருக்காரு. இப்போ
அவன் வந்து நம்ம கால வந்து
ஆட்சி கட்டில ஏத்தியாச்சு, அதனால இந்த மாதிரி
இந்திய துணைக்கண்டத்தை பிடிக்கிறவரை நம்மளோட இது ஓயாதுங்க.
நீ அது நீ இருந்துக்க, நீ இருந்துக்க, எங்களை விட்டுரு. தமிழ்நாடு போதும், அதெல்லாம் மினிஸ்டர்ஸ் எல்லாம் நான் ஒரு லிஸ்ட் இருக்கு, அதை போட்டு வச்சிருக்கேன், தெளிவா செயல்படுறாங்க, எல்லாமே டாக்குமெண்ட் ஆகுது. அதனால இனி நாங்க அரசியலை பத்தி கவலைப்படுற மாதிரி இல்லப்பா. அதனால பேசி பிரயோஜனம் இல்ல, அதனால செத்தகிளி சிங்காரம் தேவையில்ல, அவ்வளவுதான். நீ மன் கி பாத் தான், உங்களுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது.
நேத்து வேற சி ஓட்டர் யூபி போலுக்கு விட்டுருக்கானுங்க, அதுலயும் பிஜேபி தான் அதிகம் ஜெயிக்கிறாங்க. இதுக்கு மேல உங்களை எப்படி கரெக்ட் பண்ணணும்னே தெரியலங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு.
யூபி சென்ட்ரல் கவர்மெண்ட் மூணும் வந்து நம்ம எழுதி கொடுத்துடலாம், பிஜேபி தான் இனிமேட்டு.
இது இல்ல இனிமே எதுக்கு
இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தனா திரும்பி இதுக்கே வாங்க, டாக்டருக்கே வாங்கப்பா.
உலகத்துக்கு மக்களுக்கு
அவ்வளவு கூச்சம், இந்த ராராவுக்கும் சரி விஜய் ஃபேன்ஸுக்கு அதுல என்ன அவ்வளவு கூச்சம், சந்தோஷமா
சொல்லுங்களேன். பழைய பேச்சு பேசிக்கிட்டு அதான் நீங்களே ஓபனா பேசிட்டு இருக்கீங்க,
வெளிப்படையா பேசுங்களேன். இங்க பாரு, ஐ எம் எ விஜய் ஃபேன், எனக்கு அவருடைய நடனம் குறுகுறுப்பும் அந்த இதுவும் பிடிக்கும், அப்படி சொல்லுங்க. நான் ஒரு அம்மா ஃபேன், இரும்பு மனுஷி, அப்படி சொல்லுங்க, சந்தோஷமா
சொல்லுங்களேன்.
கோபங்களை வச்சு சொல்றதுதான், அதுக்காக சொல்றதுதான், வேற ஒன்றும் இல்லை.
ஸோ தமிழ்நாட்டில் சி சென்டர் அப்படிங்கிறதே ஒன்று இல்லாத பட்சத்தில் நெல்சன் மாதிரியான டைரக்டர்கள் வந்து நலன் குமாரசாமிக்கு மேலே தியாகராஜ குமாரசாமிக்கு கீழே இப்படியான ஒரு இடத்த அவர் பிடிச்சிருக்காரு அப்படிங்கும் போது, ஒரு வளர்ந்த முன்னேறிய ஒரு சமூகமா ஒரு ஐயன் திரிபுரம் என்னால சொல்ல முடியும் சிவகார்த்திகேயன் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறது.
அதை ஒத்துக்காதவன் தமிழனாவே இருக்க முடியாது.
அவன் என்ன டைட்டில் வச்சுக்கமா இருக்கான், விஜய் சேதுபதிலாம் வச்சுக்கிறான் டைட்டில்.
ஏங்க ட்ரெண்ட்ல இல்லங்க விஜய் சேதுபதி, அதனாலதான் மக்கள் ஏதாவது வச்சுட்டு தெரியுறாப்ல. யோசிச்சு பாருங்க, சிவகார்த்திகேயன், சிவகார்த்திகேயனே பிராண்ட், எஸ்கே
எஸ்கே
போதும்,
எஸ்கேன்னு தான் கூப்பிடுறாங்க எல்லாரும்.
அது ஒரு கரெக்டான வேர்டு, எஸ்கேன்றதே ஒரு பிராண்டு, அவருக்கு எதுக்கியா இன்னொரு பேரு. அவரு நாளைக்கு தியேட்டருக்கு வெளியே கையை நீட்டிட்டு நிப்பாரு, எல்லாம் போய் முத்தம் கொடுத்துக்கங்க, அவ்வளவுதான்.
இத்தனைக்கும்
பர்ஃபார்மன்ஸே பண்ணாம பாத்துக்கலாம், தெரிஞ்சுக்கலாம்.
அவருக்கு பெரிய ரோலே இல்ல, இதுல ரோலோட அடுத்த படம் வந்துச்சுன்னா என்ன ஆவாங்க இவங்கலாம்?